ஆண்டவர் இயேசுவின் இறிய நாமத்தில் மீண்டும் ஆக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த செய்திக்கு நாம் தெரிந்து கொண்ட வேதவசனம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:21-23 வரைக்கும் வாசிங்க.
காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே
ஆழமும்
மறைபொருளுமானதை
வெளிப்படுத்துகிறவர்,
இருளில் இருக்கிறதை
அவர் அறிவார்,
வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும்,
பிரியமான தேவருடைய பிள்ளைகளே, மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் தானியேலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எல்லோருமே பெரிய தீர்க்கதரிசிகள் தான், சிறிய தீர்க்கதரிசிகளும் உண்டு. தானியேலை பொறுத்தவரை இந்த உலக வரலாற்றை ஒரே அதிகாரத்திலே அவர் நமக்கு கொடுக்கிறார். உலக சாம்ராஜ்யங்கள் அனைத்தையும் பற்றி நமக்கு இந்த 2 அதிகாரத்திலே அவர் தெளிவாக கொடுக்கிறார். இவ்வளவு சுருக்கமாக ஆனால் நேர்த்தியாக உலக வரலாற்றை எழுதியவர்களால் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த உலக சாம்ராஜ்யங்களை குறித்தும், இது வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் ஆணித்தரமான பல கருத்துக்களை அவர் சொல்கிறார். தேவன் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே தெளிவாக சொல்கிறார், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஆகவே இவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும், நான் பெரிய ஞானி, நான் பெரிய விஞ்ஞானி, நான் பெரிய அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி மேட்டிமை கொண்டால் ஆண்டவர் கீழே தள்ளி போடுவார். ஏனென்றால் நேபுகாத் நேச்சார் உங்களுக்கு தெரியும், தானியேல் 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய மாளிகையினுடைய உப்பிரிகையிலே நின்று கொண்டிருக்கிறான். இந்த பாபிலோன் நகரத்தினுடைய தொங்கு தோட்டங்கள், ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோனை பார்க்கிறான். அவள் அழகாக இருக்கிறது. கோட்டையை பார்க்கிறான், கிட்டத்தட்ட 110 அடி உயரம், 6 ரதங்கள் ஓடுகிற அளவுக்கு மிக பெரிய பிரம்மாண்டமான கோட்டை, ஒவ்வொரு பக்கமும் 20 கிலோமீட்டருக்கு மேலே. அப்ப அது எவ்வளவு பிரம்மாண்டமான நகரம், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள். அந்த கோபுரங்களில் அந்த கோட்டையிலே 100 வெண்கலக்கதவுகள், டூங்கள், அதாவது விதானங்கள், கிட்டத்தட்ட தங்கம், தங்கத்தினாலே செய்யப்பட்டது, வெள்ளியினாலே செய்யப்பட்டது. சூரியன் அப்படியே உதிக்கும் போது தக 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 வென்று மிந்துகின்ற அந்த மகாபாபிலோ நகரம். ஆகவேதான் அதை ஒரு பொற்கால சாம்ராஜ்யம் என்று சொன்னார். பொன்னாளாகிய த கோல்டன் கிங்டம் அப்படி என்று சொன்னார்கள். ஆக பார்க்கும் போது அவருக்கு ஒரு மேட்டிமை ஏற்படுகிறது. என் மகிமை பிரதானத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோ நல்லவா என்று அவர் சொல்கிறான். வாசிக்கலாம் தானியேல் 4:30.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று, ராஜ்யத்துக்கு அரண்மனையாக, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே,
ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று,
மனுஷரின் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு
சஞ்சரிப்பாய்,
மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய்.
இப்படியே
உன்னதமானவர்
மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து
தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளுமட்டும், 7 காலங்கள்
உன்மேல் கடந்து போகும் என்று
உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மேட்டிமையை கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொன்னதுதான் செய்யணும் அப்படி என்று மேட்டிமையாக இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் குப்பை தொட்டியிலே வீசப்பட்டார்கள். உதாரணமாக ஹிட்லர், 60 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தவன், நான் ஆரிய இனம், என்னுடைய இரண்டான் உயர்ந்த இனம் என்று சொல்லி மற்றவர்களை குறிப்பாக யூதர்களை கொண்டு குவித்தான். கடைசியில் அவனுடைய நிலைமை என்ன? பூமிக்கடியிலே பாதாள அறையிலே விஷ கேக்கை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார் முசோலினி. அவனு இப்படித்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் இத்தாலிய சர்வாதிகாரி. அவரை ஜனங்கள் ஓட ஓட விரட்டி அடித்துக் கொண்டு தூக்கிலே தொங்கி விட்டார்கள். சமீப காலத்திலே சதா ஹுசேன் ஈராக்கிலே இருமாப்போடு நடந்து கொண்ட அவரையும் கூட கடைசியில் அமெரிக்க படையினர் பிடித்து தூக்கிலே தொங்க விட்டார்கள். இப்பொழுது கடைசியாக மும்மார் கடாபி லிபியாவை 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தவன் பயங்கர சர்வாதிகாரி. ஆக உலகத்தை நான் ஆளுவேன், உலகத்தை கைப்பற்றுவேன் என்று சொல்லுகின்ற இந்த சர்வாதிகாரிகள் கடைசியிலே சமுதாயத்தினுடைய குப்பை தொட்டியிலே தூக்கி வீசப்படுவார்கள் என்பதற்கு இவர்களெல்லாம் ஒரு முன்னடையாளம். இவர்கள் வரிசையிலே கடைசியாக வரப்போகிற சர்வாதிகாரிதான் அந்தி கிறிஸ்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நேபுகாத் நேச்சார் என்ன சொன்னான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று மேட்டிமையோடு கூறினான். ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார். அவனுடைய தலையிலுடைய முடிகள் எல்லாம் கழுகில் சிறகுகள் போல மாறின. அவன் மாட்டை போல முல்லை பெய்தான், ஒரு மிருகத்தை போலவே மாறிவிட்டான். அவனுடைய படையினர்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் மந்திரிமாருக்கும் அவனை அடையாளம் தெரியவில்லை. காட்டிலே தான் சஞ்சரித்தான், 7 ஆண்டுகள் காட்டிலே சஞ்சரித்தான். நம்முடைய அதிகாரத்தை விட ஜீவனுள்ள தேவனுடைய அதிகாரமே பெரியது என்று அவன் உறந்தபோது ஆண்டவர் அவனை மன்னித்து மீண்டுமாக ஆளுகை அவனுக்கு கொடுத்தார். இது உண்மை சம்பவம், ஏராளமான ஆதாரங்கள் இதிலே உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் மேட்டிமை கூடாது. மேட்டிமை இருந்தாலே மேட்டிமையினாலே லூசிபர் கீழே தள்ளப்பட்டான். வாசிக்கலாம் ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 14:12 வாசிங்க.
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே,
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே,
நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளின் ஈனப்படுத்தினவனே,
ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே,
நீ தரையிலே வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன்,
நான் வானத்திற்கு ஏறுவேன்,
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக
மேலாக
என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில்,
வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில்,
பர்வதத்திலே
பர்வதத்திலே
வீற்றிருப்பேன் என்றும்
வீற்றிருப்பேன் என்றும்,
நான் மேகங்களுக்கு மேலாக
மேகங்களுக்கு மேலாக
உன்னதங்களில் ஏறுவேன்,
உன்னதங்களில் ஏறுவேன்,
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும்,
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும்
நீ உன் இருதயத்தில் சொன்னாயே,
சொன்னாயே,
ஆனாலும்
ஆனாலும்
நீ அகாதமான பாதாளத்திலே,
அகாதமான பாதாளத்தில்
தள்ளுண்டு போனாய்,
தள்ளுண்டு போனாய். போதும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கோடாறு கோடி தேவ தூதர்கள், சேருபீர்கள், சேராபீர்கள், அவர்களிலே 3 பிரதான அதிபதிகள், ஒருவன் காபிரியேல் கர்த்தருடைய செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்பவன், மரியாவுக்கு இயேசு பிறக்கின்ற செய்தியை சொல்லுகிறான், யோவான் ஸ்நானகன் பிறக்கும் செய்தி அவன் தந்தை சகரியாவுக்கு சொல்லுகிறான், தானியலுக்கு கடைசி கால செய்திகளை சொல்லுகிறார். அது கேப்ரியலுடைய முக்கியமான பணி, தேவனுடைய செய்திகளை நமக்கு கொண்டு வந்து தருவது. அடுத்தது மிகாவேல், இவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துபவன். இன்னொரு பிரதான அதிபதி, அவன் பெயர் லூசிபர். அது ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது, தமிழ் வேதாகமத்தில் இல்லை. அவனை பற்றி சொல்லும் போது அதிகாலை மகனாகிய விடிவெளியை என்று ஏசாயா சொல்கிறான். அவன் என்ன செய்வானா, நான் வானத்துக்கு ஏறுவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்திற்கு செல்வேன். அங்கு வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டம் என்பதுதான் ஆண்டவருடைய சியோன் பர்வதம். அந்த சியோன், ஆல் சியோன் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே தான் ஆட்டுக்குட்டியாரோடைய சிங்காசனம் இருக்கிறது. அங்கே போய் நான் ஆளுகை செய்வேன் என்று அவன் வேட்டுமையோடு கூறிய காரணத்தினாலே ஆண்டவர் அவனை கீழே தள்ளிவிட்டார். அவன் பிசாசாக மாறி அவனோடு சேர்ந்து அவருடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்பொழுது வானமண்டலத்திலே எபேசியர் 6 அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல வானமண்டலத்திலே சுற்றி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மேட்டிமையினாலே இங்கே லூசிபர் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதை பற்றி இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் எசேக்கியேல் 28:13 வாசிங்க.
நீ தேவனுடைய தோட்டமாகிய
ஏதேனில் இருந்தவன்,
பத்மராகம்
புஷ்பராகம்
வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
அவர் எங்க இருந்தானா, ஆதாமுக்கு முன்னாலே ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் இந்த லூசிபர். அவர் யாரா இருந்தா, அவன் வந்து எப்படிப்பட்டவன், அவனை வந்து ஆண்டவர் எவ்வளவு அலங்காரமா வச்சிருந்தாரு பாருங்க, புஷ்பராகம் வைரம் படிக பச்சை மரகதம் மாணிக்கம். அப்போ அது மட்டும் இல்ல, உன் வாத்திய உன் மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்திலே ஆயத்தப்பட்டிருந்தது. ஆக தேவனுடைய அந்த தோட்டத்திலே அவன் ஒரு கொயர் மாஸ்டராக, அவன் சங்கீத வித்வானாக, தேவனை துதித்து பாடக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு தலைவராக ஆண்டவர் வைத்திருந்தார். அவனுக்கு மேட்டிமை காரணத்தினாலே அவனும் அங்கே தள்ளப்படுகிறார். அதன் பிறகுதான் ஆண்டவர் அந்த முதல் உலகத்திலே, அதாவது இப்பொழுது உள்ள உலகம் அல்ல, இதற்கு முன்னாலும் ஒரு உலகம் இருந்தது என்பதற்கு வேதத்திலேயே அநேக ஆதாரங்கள் உண்டு. வாசிக்கலாம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 1-2 வசனங்கள்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
ஆண்டவர் நேர்த்தியாக சிருஷ்டித்த அந்த பூமி ஏன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்பதை ஆராய்ந்து பார்ப்போமானால், அங்கே இந்த லூசிவர் தள்ளப்படுகிறான். அதற்கு முன்னால ஒரு உலகம் இருந்தது. அந்த உலகத்தில் இயேசு இருந்தார், பிதா இருந்தார். அதுபோல இந்த மூன்று பிரதான அதிபதிகளும் இருந்தார்கள். மேட்டிமையினாலே இந்த லூசிவர் கீழே தள்ளப்படுகிறான். ஆகவே இந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமானது. அப்படி ஒழுங்கின்மை வெறுமையுமான இந்த பூமியை ஆண்டவர் நல்ல முறையிலே சீர்திருத்தி மீண்டுமாக முதல் மனிதனாக ஆதாமை சிருஷ்டிக்கிறார். அப்படி சிருஷ்டிக்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம் இது, நல்லா கவனிங்க. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 28 வசனம் வாசிங்க.
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி
பூமியை நிரப்பி
அதை கீழ்ப்படுத்தி
சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற
சகல ஜீவ ஜந்துக்களையும்
ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
ஒரு முக்கியமான காரியம், தமிழ் மொழிபெயர்ப்பிலே விடுபட்டு போயிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே டேக்ஸ் பைபிள் பார்த்தீங்கன்னாலும், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஸ்டடி பைபிள் பார்த்தீங்கன்னாலும் அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன வார்த்தைனா, பழுகி பெருகி பூமியை மறுபடியும் நிரப்புங்கள். ஆக அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே ரீப்ளினிஷ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை. அது விடுபட்டு போனதுனாலதான் பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. இந்த உலகத்திற்கு முன்பாக ஒரு உலகம் இருந்தது என்பதையே அநேகருக்கு தெரியவில்லை. எல்லாரும் அது புரியாமல் பேசுகிறார்கள். ஆக இந்த உலகத்திற்கு முன்னால இருந்த ஒரு உலகம், அந்த உலகம் அங்கேயும் மனிதர்கள் இருந்தார்கள். ஏராளமான வசன ஆதாரங்கள் உண்டு, நமக்கு நேரம் இல்லை. ஆக இந்த உலகத்துக்கு முன்னால் இருந்த உலகமும் லூசிபர் விழுந்ததுனாலே அந்த உலகம் அழிந்து, ஆண்டவர் இந்த புதிய உலகத்திலே ஆதாமை படைக்கும் போது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை மறுபடியும் நிரப்புங்கள் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். ஆகவேதான் இதற்கு முன்பு இருந்த உலகத்திலும் மனிதர்கள் இருந்தார்கள், ஒரு சோசியல் செட்டப் அங்கே இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூசிபர் மேட்டிமையினால் தள்ளப்படுகிறார். அப்படி தள்ளப்பட்ட அந்த லூசிபர் இப்பொழுதும் வானமண்டலத்திலே சுற்றிக் கொண்டு மனிதர்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லூசிபர் தள்ளப்பட்டது குறித்து பிரபல ஆங்கில கவி ஜான் மில்டன் என்பவர் ஒரு பெரிய கவிதை நூல் எழுதினார், தி பாரடைஸ் லாஸ்ட். பாரடைஸ் லாஸ்ட்னா சொர்க்கம், இழந்த சொர்க்கம். யாருக்கு இழந்த சொர்க்கம்? சாத்தான் சொர்க்கத்தை இழந்தான். காரணம் மேட்டிமையினால. அடுத்ததாக அவர் வயதான காலத்தில், கண் குருடா போன காலத்தில் இன்னொரு கவிதை நூல் எழுதினார், தி பாரடைஸ் ரீகைன் த்ரூ கிரைஸ்ட். அதாவது பாரடைஸ் ரீகைன் யாருக்கு? சாத்தான் சொர்க்கத்தை இழந்து போனான், மனிதன் இயேசு மூலமாக சொர்க்கத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. அதுதான் அந்த பேரடைஸ் லாஸ்ட்ல உள்ள பேரடைஸ் லாஸ்ட் பேரடைஸ் ரீகைன் உள்ள சாராம்சம் அவ்வளவுதான். ஆனா கவிதை மிகப்பெரியது. சரி, அப்ப சாத்தான் தள்ளப்பட்டாங்கிறதுக்கு அவருடைய கவிதை நமக்கு ஆதாரம் வந்தது. வேதத்திலே ஏராளமான ஆதாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமா இந்த உலக சாம்ராஜ்யங்களை குறித்து பார்த்து, கடைசியாக வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து விட்டு நாம் முடிக்கலாம். நமக்கு நேரம் அதிகமாக இல்லை. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம், நேபுகாத்நேச்சார் ராஜா பிடி முதல்ல பார்த்தோம், மேட்டுமே நாளைக்கு தள்ளப்பட்டான் சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த நேபுகாத்நேச்சார் படையெடுத்து போறான், எங்க படையெடுத்து போறான்னு சொன்னா யூதா ராஜ்யத்தின் மேல படையெடுத்து போறான். அங்க படையெடுத்து போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தானியேல் முதலாம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க.
யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய
நேபுகாத்நேச்சார்
எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்ட சாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும்
அழகானவர்களும்
சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான்.
யோயாக்கீம் ராஜா, நீங்க வந்து வரலாற்றை கொஞ்சம் பாத்தீங்கன்னா வேத வரலாற்றை, சாலமோனுக்கு பிறகு தேசம் ரெண்டாக பிளவுபடுகிறது. 10 கோத்திரத்தார் சாலமோனுடைய ஊழியக்காரன் யெரோபெயாம் தலைமையில் பிரிந்து செல்கிறார்கள். அவர்கள் சமாரியாவை தலைநகராக வைத்துக் கொண்டு இஸ்ரவேல் ராஜ்யத்தை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் பாவம் செய்ததுனால தொடர்ந்து எல்லாருமே விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டதுனாலே அங்கே அசிரிய ராஜாக்கள் சிக்கலாத் பிளாசர், சல்மனாசார், சார்கோன் போன்றவர்கள் படையெடுத்து வந்து கிமு 721 இஸ்ரவேல் ராஜ்யத்தை சிதறடித்து சமாரியாவை தீ வைத்துக் கொடுத்து விட்டு 10 கோத்திரத்தையும் சிறைபிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் பல தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டார்கள். சரி, பாவம் செய்தவர்களுக்கு முதல்ல அங்கே நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அடுத்தது யூதா ராஜாக்களிலே ஒரு சிலர் தாவீதை பின்பற்றி நேர்மையாக தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். ஆனாலும் ஒரு சிலர் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டார்கள். அதன் காரணமாக யூதா ராஜ்யமும் அங்கே முடிவுக்கு வருகிறது. நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து யூதா ராஜ்யத்தை 3 தடவை படையெடுத்து வர்றான். கடைசியில் 4வது தடவை அவங்க சேனாதிபதி வந்து எருசலேம் தேவாலயத்தை இடித்து போட்டு நகரத்தையும் அரண்மனைகள் எல்லாத்தையும் தீ வைத்து கொளுத்தி விடுகிறான். இவர்களுக்கு கிமு 586 முடிவு வருகிறது. ஆக 2 ராஜ்யமும் அழிஞ்சு போச்சு. இஸ்ரவேலில் 10 கோத்திரமும் பாவம் செய்தாங்க, யூதா பென்யமீன் கோத்திரமும் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்தார்கள், பாவம் செய்தார்கள். அதில் ஒரு கட்டம் தான் இது. அங்கே யோயாக்கீம் ராஜாவுடைய அரண்மனையிலே சில வாலிபர்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அது பாபிலோனிய பெயர்கள். அவருடைய உண்மையான பெயர்கள் அனனியா, அசரியா, விஷாவேல் என்பது. தானியேல் என்று சொன்னால் காட் இஸ் மை ஜட்ஜ், கர்த்தர் என் நீதிபரர் அல்லது கர்த்தர் என் நியாயாதிபதி என்று பொருள். அவனுக்கு நேபுகாத்நேச்சார் வைத்த பெயர் பெல்தேசாஸ்தார். பெல்தேசாஸ்தார் என்றால் பெல் என்ற தெய்வம் அவனை காப்பாற்றட்டும் என்று அர்த்தம். பாபிலோனியர் ஏராளமான விக்கிரகங்களை வழங்கி வந்தார்கள். அதிலே 2 விக்கிரகங்கள் முக்கியமானவை, ஒன்று பெல், இன்னொன்று மர்துக். இது ரெண்டுமே பயங்கரமான விக்கிரகங்கள். இவர்களுக்கு பலி செலுத்தி அவர்கள் வழங்கி வந்தார்கள். சரி, அப்போ தானியேல் அங்கே செல்கிறான். அவன் ஒரு சிறந்த கல்விமான், அழகானவர்கள், அவர்கள் நன்றாக உலகத்தை கற்று தேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இவன் மீண்டுமாக கற்பிக்கிறான், கல்தேயருடைய பாஷையை கற்பிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்தேயருடைய பாஷை அரமேய மொழி, அராபிக் என்று சொல்கிறார்கள். அந்த அரமேய மொழி உலகத்தில் பல தேசங்களிலே இருந்தது. பாபிலோனிலே, பெர்சியாவிலே மற்றும் பல தேசங்களிலே, சிரியா, இப்போது உள்ள சிரியா தேசத்தில் கூட அந்த மொழி இருந்தது. ஆனால் அந்த அரமேய மொழி இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அரமேய மொழி சிரியாவில் உள்ள ஒரு சில கிராமங்களில் மட்டும்தான் இப்பொழுது பேசப்படுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அரமேய மொழிக்கு எபிரேய மொழியை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆகவே பாபிலோனுக்கு சென்ற யூதர்கள் அந்த மொழியை நல்ல முறையிலே கற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய சொந்த எபிரேய மொழியையே அவர்கள் மறந்து விட்டார்கள். 1948 சுதந்திரம் கிடைத்து அவர்கள் வந்த பிறகு அவர்கள் எபிரேய மொழியை அவர்களுக்கு மறந்து விட்டது. ஆண்டவர் இயேசுடைய காலத்திலே கூட ஆண்டவர் இயேசு எபிரேய மொழியிலும் அரமேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் பிரசங்கித்தார் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆக அந்த அரமேய மொழி நீண்ட காலமாக இருந்து வந்த அந்த மொழி அழிந்து போய்விட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமில்லாத எதுவாக இருந்தாலும் அது காலப்போக்கிலே காலாவதியாகிவிடும். ஆக இவர்களுக்கு கல்தேயரின் பாஷை என்று சொல்லுகிற போது அதில் ஆராய்ச்சி நூலில் என்ன சொல்கிறார்கள், அவர்களுக்கு விஞ்ஞானம் கற்றுக் கொடுக்கப்பட்டதாம், கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட்டதாம், சயின்ஸ் கற்றுக் கொடுக்கப்பட்டதாம், வானசாஸ்திரம், ஜோதிடம், கைரேகை பார்ப்பது, இப்படி எல்லா காரியங்களும் அவர்களுக்கு, இது போன்ற காரியங்கள் எல்லாம் இந்தியாவில் கிடையாது, எல்லாமே பாபிலோனிலிருந்து வருகின்ற இறக்குமதி சரக்கு தான். பின்னால் அதை பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஞானத்திலே இவர்கள் சிறந்தவர்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காணிக்கிறான். தானியார் 2 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த சொப்பனத்தை சொப்பனங்களை கண்டான் என்று இருக்கிறது. அவன் தூங்கி தூங்கி எழுதி இப்ப சொப்பனங்களை கண்டுகிட்டே இருக்கிறான். ஆனா அந்த சொப்பனமே அவருக்கு மறந்து போய்விட்டது. உடனே எல்லாத்தையும் கூட்டுறான். யாரெல்லாம் கூட்டுறான்? ஜோசியம் பார்க்கிறவங்க, கல்வியர்கள், ஞானிகள், மேதைகள் எல்லாத்தையும் கூட்டி, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், நீங்க தான் அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்றான். அது எப்படி முடியும்? நான் ஒரு சொப்பனத்தை கண்டு நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? இவர் முதல்வர் வந்தார் போட்டிருக்கு, ஏதோ 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 ஆகி போச்சு இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆக சொப்பனத்தை தான் சொன்னா தானே நீங்க அர்த்தம் சொல்ல முடியும். அவன் சொல்றான், நான் சொப்பனத்தை மறந்து விட்டேன், நீங்க தான் அர்த்தம் சொல்லணும்னா ஒருத்தராலே அர்த்தம் சொல்ல முடியல. உடனே அவன் தன்னுடைய காவல் அதிகாரி அழைத்து, பாபிலோனில் உள்ள ஞானிகள் மேதைகள் எல்லாத்தையும் கொலை பண்ணுங்கப்பா, இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்றான். அப்படி இருக்கும்போது தானியலையும் நண்பர்களையும் கொலை செய்ய வரும்போதுதான் தானியல் கேட்கிறான், என்ன கேட்கிறான், ஏன்பா ராஜா இப்படி செய்யறாருன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ராஜா ஒரு சொப்பனை கண்டாரப்பா, அடுத்த யாராலையும் சொல்ல முடியல, அப்படியா நான் சொல்றேன், ராஜா என்ன கூட்டிட்டு போ. அப்ப நீ போகும்போது கேட்கறான், நான் இப்படி சிறை பிடிக்கிட்டு வந்த வாலிபந்தானே நீ? ஆமா நான் தான். அப்போ அதுக்கு அடுத்த நீங்க சொல்லுவியா? இல்லை இல்லை, நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜா கிட்ட வருவதற்கு முன்பாக பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் இறக்கம் கேட்கிறான். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனிடம் கேட்கும் போது அவனுக்கு மறைபொருள் விடுபடுகிறது. அந்த மறைபொருள்ல அவன் என்ன சொன்னாங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். அப்ப நான் என்ன சொல்றான், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபூர்வமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். நேராக அவர் ராஜா கிட்ட போறான். ராஜா கிட்ட போய் சொல்றார், ராஜாவே நீர் ஒரு சொப்பனை கண்டீர், அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய சிலையை பார்த்தீர், அந்த சிலையினுடைய தலை பசும்பொன்னானது, அந்த மார்பும் புயங்களும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண். அந்த சூழ்நிலையில ஒரு கல் வேகமா வந்து அந்த சிலை மேல மோதி எல்லாவற்றையும் நொறுக்கி தள்ளி விடுகிறது என்று சொல்லுகிறான். இதற்கு என்ன பொருள் என்ன? நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர் சொல்லும்போது மிக தெளிவாக அங்கே தானியேல் 2:37 இருந்து,
ராஜாவே நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர்,
ராஜாதி ராஜாவா இருக்கிறீர்,
பரலோகத்தின் தேவன்,
பரலோகத்தின் தேவன்
உமது ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும்
பராக்கிரமத்தையும்
வல்லமையையும்
வல்லமையையும்
மகிமையையும்
மகிமையையும்
அருளினார்,
அருளினார்,
சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும்
வெளியின் மிருகங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும்
ஆகாயத்து பறவைகளையும்
அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து
ஒப்பு கொடுத்து
உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார்,
செய்தார்.
பொன்னான அந்த தலை நீரே,
பொன்னான அந்த தலை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். உலக வரலாற்றிலே பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தின் ஆட்சிதான் இந்த கோல்டன் சிங்கிடம் பொற்கால ஆட்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்திய வரலாற்றை பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலம் பொற்காலம் சொல்லி பாத்தீங்க, அதை விட பல மடங்கு பொற்கால ஆட்சி பாபிலோன் செழிப்பான ஆட்சி. எங்க பார்த்தாலும் தங்கம் வெள்ளி பொன், அதுதான் அவ்வளவு செழிப்பான ஆட்சி. அப்ப இந்த பொன்னாளாகிய தலை யாரு? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை சொல்லும் போது ஆண்டவரே சொல்றார், இது பொன்னாளாகிய தலை, அது நீர் தான், உங்களுடைய ஆட்சி தான். அது உமக்கு பிறகு இன்னொரு ஆட்சி வரும், அந்த ஆட்சி எப்படிப்பட்டதுன்னா அது வெள்ளி. அந்த சிலையினுடைய மார்பும் கோயில்களும் வெள்ளி.
39வது வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியை எல்லாம் ஆண்டுகொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம்,
வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம்
ஒன்று எழும்பும்,
ஒன்று எழும்பும். அடுத்ததாக பொன்னை விட சற்று மதிப்பு குறைஞ்சதா, சற்று ரொம்ப மதிப்பு குறைஞ்சதா வெள்ளி. அப்ப அந்த பொற்கால ராஜ்யம் முடிஞ்சவுடனே வெள்ளியை போல ஒரு ராஜ்யம் வருது, மார்பும் புயங்களும் வெள்ளி. அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். மேதிய பெர்சியா என்பது பாபிலோன் என்பது இன்றைய ஈராக் தேசம். அதை நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க, எல்லாம் இப்போ இருக்க தேசம் தான், முன்னாலே பெயர்கள் மாறி இருந்தது, அவ்வளவுதான். இப்போ உள்ள ஈராக் தேசம் தான் பாபிலோன். மேதிய பெர்சியா என்பது இன்றைய ஈரான் தேசம் தான் மேதிய பெர்சியா. அடுத்ததாக வெண்கல சாம்ராஜ்யம் என்பது கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த வெண்கல சாம்ராஜ்யத்தை ஏன் ஆண்டவர் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு ஆண்டவர் அதை உருவப்படுத்தி காட்டினார் என்று சொல்லி பார்த்தால், உலகத்தை எல்லாம் சிறு வயதிலே கைப்பற்றினான். அதாவது மாசிடோனியாவிலே புறப்பட்டு கிரீஸை கைப்பற்றி, மேதிய பெர்சியாவை பாபிலோனை கைப்பற்றி, மேதிய பெர்சியாவை வீழ்த்தி, எல்லாவற்றையும் வீழ்த்திட்டு வந்து அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் வந்தான். கடைசியில பட்டம் சுட்டுக் கொள்ளும் போது அவனுக்கு தங்க கிரீடமோ வெள்ளி கிரீடமோ சூட்டப்படவில்லை. அது மட்டும் இல்ல, அவனுக்கு வெண்கல கிரீடம் தான் சூட்டப்பட்டது. அதைத்தான் ஆண்டவர் கிரேக்க சாம்ராஜ்யத்தை வெண்கலம் என்று சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, உலகத்தை எல்லாம் ஜெயித்த அலெக்சாண்டர் தன் சொந்த தேசத்திற்கு திரும்பும் போது பாபிலோனிலே மரித்து போனான். அப்படி மரிக்கும் போது அவனை நான்கு சேனாதிபதிகளை கூட்டி உட்கார வச்சான். எப்ப நான் சாக போறேன், நீங்க என்ன பண்ணீங்க, என்னுடைய சவப்பெட்டியில ரெண்டு சைடுல துவாரம் போட்டு இந்த ரெண்டு கைகளையும் வெளியே போட்டு என்னுடைய பிரேதத்தை நீங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். அடுத்தபடியா அவன் சொன்னான், என்னுடைய சவப்பெட்டியை யார் தூக்கணும்னா, எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க வைத்தியர்கள், அவங்கதான் இந்த சவப்பட்டியை தூக்கிட்டு வரணும். அடுத்தபடியாக ஏராளமாக சம்பாதிச்சு வச்சிருக்கேன், வெள்ளி பொண்ணு வயிறோம் வயிறு வரையும். அப்ப இந்த சவ ஊர்வலம் போகும்போது ஏராளமான அதெல்லாம் நீங்க வந்து வீசிக்கிட்டே வாங்க, ஏழைப்பாளையில் அதை குறைச்சிட்டு போட்டு விடணும். ஏன்னு கேட்க போய் சொன்னான், நான் உலகத்தை முழுவதையும் கைப்பற்றி அலெக்சாண்டர் போகும்போது செய்யறான், வெறுங்கையோடு போகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உண்மையை உணர்ந்தவன். உலகத்தின் பெரும்பகுதி இந்தியா வரைக்கும் கைப்பற்றினான், ஆனா போகும்போது வெறுங்கையனாக போகிறான். நாம இத்தனை பங்களா வேணும், இத்தனை கார் வேணும், அது வேணும் இது வேணும், எவ்வளவுதான் நீங்க ஆசைப்பட்டாலோ, போற காலத்துல நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போக போறதும் ஒன்றுமில்லை. அதை நமக்கு உணர்த்தி காட்டியவர் இந்த அலெக்சாண்டர். அவனு ஒரு உதாரண புருஷன் தான் அவனும். அடுத்தபடியாக எதற்காக வைத்தியர்களை அவன் தூக்கி வர சொன்னான், எந்த ஒரு மயிலையும் அப்பல்லவுக்கு போனாலும் காப்பாற்ற முடியாது, அதற்கு மேல லண்டன்ல ஆஸ்பத்திரினாலும் காப்பாற்ற முடியாது. அவன் காலம் முடிஞ்சு போச்சுன்னா எந்த வைத்தியரும் அவனை காப்பாற்ற முடியாது. அப்போ என்ன, இந்த வைத்தியர்கள் என்னை காப்பாற்ற முடியல, அதை எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ளணும். வைத்தியர்களால யாரையும் காப்பாற்ற முடியாது, உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சவப்பெட்டியை, என்னுடைய சவப்பெட்டியை அவர்கள் தூக்கி வரட்டும். அடுத்ததாக ஏராளமா சம்பாதிச்ச வெள்ளி பொன்னு வைரம் வைடூரியம் கோமேதகம் இதெல்லாம் சம்பாதிச்சேன். அப்ப என்ன, இதெல்லாம் ஏழை மக்களுக்கு கிடைக்கட்டும். இந்த சவ உருவத்துல ஒரு மனுஷன் கையில கையில எதுவுமே அந்த ஐஸ்வர்யங்கள் ஆயா, அந்த ஐஸ்வர்யங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவன் உயிர் அந்த ஐஸ்வர்யங்களை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. இதை உலக மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும். ஆகவே நான் சம்பாதித்த அந்த செல்வங்களை எல்லாம் தெருவில் வீசி எறியுங்கள் என்று அவன் சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு அதான் சொன்னாரு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போக போவது ஒன்றுமில்லை. ஐஸ்வர்யவான்களே எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார். இதுபோல பல வசனங்களை நாம் பார்க்கலாம், நேரம் இல்லை, நமக்கு சுருக்கமாக பார்த்து விட்டு முடிப்போம். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆக நான்காவது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுவும் கொஞ்ச காலம் உலகத்தை ஆண்டுவிட்டு அதுவும் போய்விட்டது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு சாம்ராஜ்யம், நாலாம் ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். அந்த இரும்பு எல்லாத்தையும் எப்படி நொறுக்கி போடுமோ அதே போலவே இது நொறுக்கி போடும். அதாவது ரோம சாம்ராஜ்யம், நாலாவது சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், அது இரும்பை போன்ற உரமானது. ஜூலியஸ் சீசர் அவன் என்ன சொன்னான், சென்றேன் கண்டேன் வென்றேன் என்று சொல்லி பல ராஜ்யங்களை ஜெயித்தான். அவனுக்கு பிறகு வந்த அகஸ்தராயன், அகஸ்தீசர், அகஸ்டஸ் அவனுடைய காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவதரித்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம் பர்ச லூக்காவின் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிங்க.
அந்நாட்களில்,
அந்நாட்களில்
உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று,
குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று
அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது.
அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது போதும். அகஸ்தராயன் ரோமனுடைய எம்பரர், அவருடைய காலத்தில் தான் அங்கே குடிமதிப்பு எழுதப்படுகிறது. அப்பொழுதுதான் குடிமதிப்பு எழுதுவதற்காக அங்கே பாலஸ்தீனத்திலே உள்ள கலிலேயாவில் இருந்துள்ள ஆசிரியத்தில் இருந்து யோசேப்பும் மரியாளும் யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு செல்கிறார்கள். அங்கேதான் உலகரட்சகர் ஆண்டவர் இயேசு அவதரித்தார். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் அவதரித்த பிறகுதான் இருளில் நடமாடிக்கொண்டிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காட் இஸ் மை லைட் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான், நானே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், மலை நீர் வரை வைக்கப்பட்ட பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது. ஆக தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மின்சார பல்பை கண்டுபிடித்தார் என்றால் அது வெளிச்சத்தை நமக்கு தருகிறது. செயற்கையாக உண்மையான வெளிச்சத்தை தந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இரும்பை போன்ற உரமுள்ள அந்த ரோம சாம்ராஜ்யம் கொஞ்ச நாட்கள் உலகத்தை ஆண்டது. அதன் பிறகு 41
பாதங்களும் கால் விரல்களும்,
பாதங்களும் கால் விரல்களும்,
பாதி குயவனின் களிமண்ணும்,
பாதி குயவனின் களிமண்ணும்,
பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே,
கண்டீரே,
அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும்,
அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும்,
ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க,
கலந்திருக்க
நீர் கண்டபடியே,
கண்டபடியே
இரும்பினுடைய உறுதியில்,
உறுதியில்
கொஞ்சம் அதிலே இருக்கும்,
இருக்கும்
கால் விரல்கள் பாதி இரும்பும்,
பாதி இரும்பும்,
பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம்,
அந்த ராஜ்யம்
ஒரு பங்கு உரமும்,
ஒரு பங்கு உரமும்,
ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும்,
ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலங்களிலே வரப்போகிறது ஒரு கூட்டணி ஆட்சி என்று பார்க்கிறோம். உலக பல இடங்களில் நம்ம நாட்டில் கூட மத்திய அரசு தனியா செயல்பட முடியல, ஒரு கூட்டணி அரசாங்கத்தான் இருக்கிறது. இரும்பும் கழிமொழி எப்படி ஒட்டாது, அது ஒரு ஒட்டாத உறவு. அதுபோலதான் கூட்டணியில் உள்ள அரசுகளும் தங்களுக்கு பதவி கொடுக்கல, அந்த கட்சிகள் செய்வாங்க, ஒவ்வொன்னா விலகி போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த உறவுங்கிறது ஒரு ஒட்டாத உறவு. இந்த கடைசி காலத்தில் வர்ற அரசாங்கங்கள்லாம் இப்படிதான் இருக்குங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அப்ப கடைசி நாட்கள்ல ஒரு அரசு உருவாக போகிறது, அது ஒரு கூட்டணி அரசு. அந்த இரும்பு கல்வி மூலி போல இருக்கிற அந்த கூட்டணி அரசு அது இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டு பிரபலம் அடைந்து வருகிற யூரோப்பியன் யூனியன். கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த யூரோப்பியன் யூனியன்ல இப்போ 29 நாடுகள் இருக்கின்றன. அதில் ஒரு பங்கு தேசங்கள் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள், ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி போன்ற நாடுகள் வலுவானவை. அதே நேரத்தில் பலவீனமான நாடுகளும் பல இருக்கின்றன. அவங்களுக்குள்ள ஒரு உறவு இல்லாவிட்டாலும் அவர்கள் இந்த உலகத்தின் பார்வைக்கு ஒரு ஒன்றாக உறவாடுவது போல் தோன்றுகிறார்கள். இது வெளிப்படையான அர்த்தம். ஆனால் இதற்கு உள்ளான அர்த்தம் ஒன்று இருக்கிறது. 43 வசனம் வாசிங்க.
நீர் இருமை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே,
கண்டீரே,
அவர்கள் மற்ற மனுஷரோட,
மற்ற மனுஷரோட
சம்பந்தம் கலப்பார்கள்,
சம்பந்தம் கலப்பார்கள்,
ஆகிலும்,
ஆகிலும்
இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல,
கலவாதது போல
அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள்,
ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஒரு வார்த்தை விடுபட்டு போயிருக்கிறது, ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றன, சொல்லப்பட்டிருக்கிறது சீட் ஆஃப் மென், மனுஷனுடைய வித்து. எதற்காக அந்த வார்த்தை அங்கே போடப்பட வேண்டும்? இப்பொழுது ஒரு புதிய சமுதாயம் நம்மை அறியாமலே உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்க இந்த சேனல்களை பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரி சேனல் பாத்தீங்கன்னா, ஏன்ஷியன் ஏரியன், அது போல நிறைய கால கதைகள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா. அப்படி அயல் கிரகத்துல வேற மனுஷர்கள் இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, அயல் கிரகத்தில் மனிதர்கள் யாரும் கிடையாது. அதை இவங்க சொல்றாங்க ஏலியன்ஸ் சொல்லி, வேற்று கிரகத்தில் இருந்து வருகிறார்கள் என்று சொல்லி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சில காரியங்கள் உண்மையாகவும் இருக்கு, ஆனா வேற்று கிரகத்திலிருந்து வரல. ஏன்னா இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் மனுஷன் குடியிருக்கவே முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வாசிங்க ஏசாயா 48 45 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க.
வானங்களை சிருஷ்டித்து பூமியையும்
வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல்
அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது.
நல்ல கவனிங்க. அப்போ வானங்களை சிருஷ்டித்து இந்த பூமி எதுக்கு படைச்சாரா? ரெசிடென்சியல், குடியிருப்புக்காக படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று கிரகங்களில மனிதர்கள் வசிக்கவே முடியாது. வேறும் அதை தெளிவாக சொல்றது. இன்னொரு வசனம் வாசிங்க, உபதியா 1 ஒரே அதிகாரம் தான், அது 4 வசனம் வாசிங்க. உபதியா 1:4,
நீ கழுகை போல உயர போனாலும்
நீ
நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும்
அவ்விடத்திலிருந்தும்
உன்னை விட தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தெளிவா பாருங்க. இப்ப மனுஷன் சந்திரனவே குடியிருக்க போறேன் நம்மளை ஏமாத்திட்டே இருக்கான். அங்க ஆக்சிஜனே கிடையாது, எப்படி அங்க குடியிருக்க முடியும்? சரி, அடுத்து இப்ப செவ்வாய் கிரகத்துல போய் அங்க தண்ணி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு விஞ்ஞானிகள் நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க, அங்க தண்ணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஆக ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்தது இந்த பூமி தான், இதே தவிர வேற்று கிரகத்துல யாருமே கிடையாது. சரி, அப்ப இந்த ஏலியன் சிக்கிறவங்க யாரு? அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். அந்த ஏலியன் சிக்கிறவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதத்திலே அதுக்கு வசனங்க ஆதாரம் கிடைக்கிறது. வாசிங்க பிலிப்பியர் 2:10.
இயேசுவின் நாமத்தில்
வானோர் பூதலத்தோர்
பூமியின் கீழானோருடைய
முழங்கால்கள் யாவும்
முடங்கும்படிக்கு.
சரி, அப்ப வானோர் யாரு? தேவன், இயேசு, கோடாறு கோடி தேவ தூதர்கள், சேருதிகள், அதெல்லாம் வானோர். பூதலத்தோர் யாரு? நாமல்லா இருந்தா. சரி, அப்ப பூமியின் கீழானோர் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அவங்க யாரு? நமக்கு இதுவரைக்கும் அதுக்கு விடை கிடைக்கல. இன்னொரு இடத்துல கூட இருக்குது பாருங்க, வெளிப்படுத்தல் 5:3.
வானத்திலாவது
பூமியின் கீழாவது
ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது.
பூமியின் கீழ் அப்ப யாரும் இருக்கிறாங்க தானே அர்த்தம். வேதம் பொய் சொல்லுமா? ஒரு நாளும் பொய் சொல்லாது. அல்ல இல்லையா? இவங்க ஏலியன்ஸ் சொல்ற ஆசாரியர்கள் வேற கிரகத்துல இருந்து வரல, பூமியில உள்ள ஃபர்ஸ்ட் செகண்ட் லேயர்ல அவங்க வசிக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. இப்ப அந்த இடத்திருத்தராஜன் அதிகமா ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைத்த தகவல் படி, இப்ப பூமிக்கு கீழே போறதுக்கு ஒரு 14 வழி இருக்குதான். அதுல 2 வழி கடல் வழி. அதுல முக்கியமா ஒண்ணு இந்த பெருமுடா திரையாகல்னு ஒன்று இருக்கு. அதாவது காஸ்பியன் கடல், கருங்கடல் பக்கத்துல ஒரு முக்கோட திரையாகல் இருக்குது. அது வழியா எந்த கப்பல் போனாலும் சரி, விமானம் போனாலும் சரி, உள்ள அப்படியே எடுத்துட்டு போயிடுமா. இங்க போனதை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அதுபோல 14 வழியில ஒரு வழி இந்த கீசாவில் உள்ள இந்த பிரமீடுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, எப்படியோ வர்றாங்க போறாங்க. அது முக்கியமா 2 சம்பவங்கள் உண்மைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரு வயதான தம்பதி, பாரதியை பெற்றிருக்கிற அந்த வயதான தம்பதி, அவங்க வந்து 1961 கிடைச்சிட்டு போறாங்க. அவங்கள வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்து ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு திருப்பி அவங்கள அனுப்பி விட்டாங்க. சரி, அதுக்கடுத்து தான் ஒரு முக்கியமான ஒண்ணு, ஒரு போட்டோகிராஃபர், ஒரு லேடி 1988 அவர் பேரு கிம் கார்ல் அப்படி பேட்டியை கூட சமீபத்தில் கிறிஸ்டி டிவியில் போட்டாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடத்திட்டு போறவங்க 3-4 உயரத்தில் இருந்தாங்க, கிரே கலர்ல, அதாவது சாம்பல் நிறத்தில் இருந்தாங்க. என்னை கொண்டு போய் எனக்கு ஊசியெல்லாம் போட்டு பல ஆராய்ச்சிகள்லாம் செய்தாங்க. அப்போ என்னுடைய எனக்கு ஆபரேஷன் பண்ணி அது அந்த ஏழையினுடைய, அதாவது அந்த விரோதமான அந்த மனிதனுடைய விந்தை எடுத்து இந்த கருமுட்டையோடு வைத்து தைத்து விட்டார்கள். பிறகு என்ன கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் நான் வந்து பிரம்ம பிடிச்சது மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வயிறு பெரிதான உடனே என்னை மீண்டும் கடத்தி சென்று குழந்தை பிறந்த உடனே என்னை கொண்டு போய் என்னுடைய வீட்டிலே விட்டு விட்டார்கள் அமெரிக்காவில என்று அவங்க சொல்றாங்க. இப்போ பாருங்க, அமெரிக்காவில ஒரு பாலைவன பகுதியை சீல் பண்ணியிருக்காங்க. யாரும் போகாதீங்க, இது ஏழைகள் நடமாடுற இடம் என்று சொல்லி. சரி, அப்போ அந்த போட்டோகிராஃபர் பேர் கிம் கார்ல், அவருடைய பேட்டியை இப்பொழுது சமீபத்திலே ஒளிபரப்பானது. அப்போ இந்த சீட் ஆஃப் மேன்ங்கிறது அங்கே சரியா போச்சு. அப்போ ஒரு புது இனம் அங்கு உருவாக்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு புது இனம் உருவாக்கியது யாரு? நமக்கு வேதத்தில் இருக்கு, ஆதாரம் இருக்கு. அது யாருன்னா, ஆதியாகமம் 6:1 வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல்.
மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது
தேவகுமாரர்
மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு
அவர்களுக்குள்ளே
தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள்.
அப்பொழுது கர்த்தர்
என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே.
அவன் இருக்க போகிற நாட்கள்
120 வருஷம் என்றார்.
120 வருஷம் என்றார். அங்கே ஒரு புது சமுதாயம் உருவாகிறது. தேவகுமாரர்கள் என்று சொல்லப்படுகிற தேவதூதர்கள் அவர்கள் என்னானாங்க, அவங்க மனுஷ குமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அதனாலே ஒரு விரும்பத்தகாத சந்ததி உருவாகிறது. அவர்கள்தான் ராட்சச சந்ததி. அந்த ராட்சச சந்ததி நோவா ஜலப்பிரளயத்தோடு அழிந்து போனாலும் கூட மீண்டும் அந்த விபரீத உறவு தொடர்ந்த காரணத்தினாலே நாம் பார்க்கிறோம். முக்கியமாக பின்னாலும் கூட ஏனாக்கியர் என்று சொல்லப்படுகிற அந்த ராட்சத கூட்டத்தை யார் பார்க்கிறார்? காலேப்பும் யோசுவாவும் பார்த்து அந்த கூட்டத்தை நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் பயந்து நடக்கிறார்கள். ஆக அந்த உறவு, அந்த விபரீத உறவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த தேவகுமாரர்கள் என்பவர்கள், அந்த தேவ தூதர்கள் அந்த மனுஷகுமாரத்தினோட உறவு கொண்ட ஒரு பாவ சந்ததியை உருவாக்கிற காரணத்தினாலே அவர்கள் அங்கே எங்கே போடப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நியாய தீர்ப்புக்காக பாதாளத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வாசிக்கலாம் யூதாவின் புத்தகம் 1:6. வாசிக்கலாம்.
மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாவம் செய்த தூதர்கள் நியாய தீர்ப்புக்காக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே காரியத்தை குறித்து 2 பேதுரு 2:4 பாருங்க.
பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி
நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஆக நல்ல தேவ தூதர்கள் அங்கே பாவம் செய்து இது போன்று ஆக்கிரைக்க வந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த ஒரு மோசமான கூட்டம் வானத்திலிருந்து தள்ளப்பட்டது உங்களுக்கு தெரியும். அவர்கள் யாரென்றால் லூசிபர் கூட்டம். அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களும் சில கேவலமான நடவடிக்கைகளிலே இதுபோல ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது அவர்கள் பூமியில் உள்ள சர்ப்பம் போன்ற ஊரு பிராணிகளோடு உறவு வைத்த காரணத்தினால் பிறந்தவர்கள் தான் இந்த ஏலியன் என்பவர்கள். ஆகவே பூமியினுடைய தாழ்வான பகுதியிலே பூமியின் கீழே வசிக்க அவர்களுக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றிய செய்திகள் இந்த வருங்காலத்திலே நிறைய வரப்போகிறது. அப்படிப்பட்ட காலத்திலேதான் ஆண்டவர் ஒரு அழியாத ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். 44 வாசிங்க.
அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார்.
அந்த ராஜ்யம்
வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து
உருண்டு வந்து
இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி
நிர்மூலமாக்கி
தானா என்றென்றைக்கும் நிற்கும்.
இனிமேல் சம்பவிக்க போகிறதை
மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார்.
சொப்பனமானது நிச்சயம்,
அதன் அர்த்தம் சத்தியம் என்றார்.
சத்தியம் அல்லேலூயா. சொப்பனமானது நிச்சயம், அது அர்த்தம் சத்தியம். அப்ப எல்லா சாம்ராஜ்யங்களும் முடிஞ்சு போச்சு. கடைசி சாம்ராஜ்யம் வந்தாச்சு. அதுல ஊடுருவி இருக்கின்ற ஒரு புதிய சமுதாயம், அதான் அந்த காலத்து ராட்சத சந்ததி போல இப்ப ஒரு புது சந்ததி சமுதாயம் உருவாகி இருக்கு. அதை பற்றி முழு விவரங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அவர்கள் தான் பூமியின் கீழானோர். அவர்கள் வேற கிரகத்திலிருந்து வரல, பூமிக்கு அடியிலிருந்து வராங்கிறது தற்போது நிரூபிக்கப்பட்டு வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அது வேற ஜனத்துக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த கல் யாரு? ஜீவனுடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 118:22-23.
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே,
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளுகிற கல்லே,
மூளைக்கு தலைக்கல்லாயிற்று,
மூளைக்கு தலைக்கல்லாயிற்று,
அது கர்த்தராலே ஆயிற்று,
கர்த்தராலே ஆயிற்று,
அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது,
கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கல்லுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் முடிந்த பிறகு இந்த புதிய சமுதாயம் தோன்றி பூமியை கேடுகட்ட நிலவுக்கு கொண்டு வந்த பிறகு, வரப்போகிற ராஜ்யம் அந்திகிறிஸ்து ராஜ்யம் ஒரு அழிவுக்கு வந்த பிறகு, வரப்போகிற நித்திய ராஜ்யம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் வருவதற்கான ஆதாரங்கள் பூர்வமான காரியங்களை இந்த நாளில் பார்த்திருக்கிறோம். அதை கவனம் வைத்துக் கொண்டு வீட்டில் போய் வாசித்து அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளப் போகிறோம். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார், கர்த்தாதி கர்த்தாவாக வரப்போகிறார். அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய ஆவி ஆத்மா சத்தை குற்றமற்றதாக காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.
நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கான தீர்க்க தரிசன வசனங்கள் வேதத்தில் ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மறைபொருளாய் சொல்லப்பட்டவைகள் இந்த நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையின் நாளையும் அந்த நாழிகையையும் ஒருவருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துவதில்லை. காலங்களை நாம் நிதானிக்கிறோம், ஆனால் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் ஒருவருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துவதில்லை. நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் வருவார் என்பதை அறியாமல் இருக்கிறபடியால் நீங்களும் விழித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நாளிகையில் வெளிப்படுவார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் விழித்திருங்கள். தேவ பிள்ளைகளே, இது விழித்திருக்க வேண்டிய ஒரு காலம். நிர்விசாரமாய் வாழக்கூடிய ஒரு காலம் அல்ல. தேவ சித்தத்தை கவனமாய் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களில் தேவ சித்தத்திற்குள் நம்மை முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்வோம். கர்த்தருடைய சித்தத்தை ஜாக்கிரதையோடு செய்வோம். நமக்காக மட்டும் வாழாமல் தேவனுக்காக, நம் தேவனாகிய கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். நம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். நம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. நமக்காக மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. கர்த்தருக்காகவும் அவர் சித்தத்தை செய்யவும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. எங்கள் சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்யாதபடியும் உம்முடைய சித்தத்தை கவனித்து அதில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். தேவரே, உம்முடைய சித்தத்திற்குள் எங்களை காத்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபையார் ஒருவராகிலும் இந்த காரியத்தில் ஆண்டவரே நிர்விசாரமாய் இருந்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உணர்த்தி நடத்துங்க. இன்னைக்கு உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீங்க இடைப்பட்ட தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன்.